இது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி, த வாய்ஸ் ஆஃப் ஹோப், புனே.
அன்பான வானொலி நேயர்களே, உங்களை அன்புடன் வரவேற்கிறோம்.
இது தமிழ் சர்வதேச சேவை.
இன்று நமது நிகழ்ச்சியில் எழுச்சியூட்டும் செய்தியும் காதுக்கு இனிய கீதமும் இடம்பெறும்.
உங்களை ஆவிக்குரிய ரீதியில் பலப்படுத்த தேவ செய்தியை கேட்பீர்கள்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அட்வென்டிஸ்ட் உலக வானொலி.
மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1800833231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
நேயர்களே, எங்களை தொடர்பு கொள்ள எங்களுடைய முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், தபால் பெட்டி 1446, மார்க்கெட் யார்ட், புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் முகவரி tamilrsamc@sudadventist.org.
உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். மேலும் வேதாகமத்தை ஆராய்ந்து படிக்க எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 8 0 7 3 9 9 2 1 4 6 மற்றும் 9 4 9 8 6 0 7 0 0 7.
நீங்கள் எங்கள் ஒளிபரப்பை இணையதளத்திலும் கேட்டு மகிழலாம். எங்கள் இணையதளத்தின் முகவரி www.awr.org. அதே போல AWR 360 மொபைல் ஆப் டவுன்லோட் செய்து எங்கள் அனைத்து நிகழ்ச்சிகளையும் கேட்கலாம்.
பூனா அட்வென்டிஸ்ட் உலக வானொலியின் ஸ்டுடியோவில் இருந்து
மத்தியில் உள்ள சகோதரர் கலைமணி அவர்கள் தேவ செய்தியை வழங்குவார்கள்.
நாம் கேட்பதற்கு முன்பதாக காதுக்கு இனிய பாடலை கேட்டு மகிழ்வோம்.
உம் சமூகம் என் முன்னே என்றென்றும் வழி நடத்தும், உம் சமூகம் என் முன்னே என்றென்றும் வழி நடத்தும். கலங்கேனா திகையேனா என்னை காண்கின்ற தேவன் நீரே, கலங்கேனா திகையேனா என்னை காண்கின்ற தேவன் நீரே. உம் சமூகம் என் முன்னே என்றென்றும் வழி நடத்தும். நடக்கும் போதும் என்னை வேகாமல் காத்திடுவே. என்னை பேர் சொல்லி அழைத்தவர் நீரே, என்னை பேர் சொல்லி அழைத்தவர் நீரே. உம் சமூகம் என் முன்னே என்றென்றும் வழி நடத்தும். உம் சமூகம் என் முன்னே என்றென்றும் வழி நடத்தும்.
இப்பொழுது தேவ செய்தியை கேட்போம்.
கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் இனிதா நாமத்தினால் உங்களை வாழ்த்துகின்றேன். உங்கள் அனைவரையும் அட்வந்த் உலகளாவிய வானொலி ஒலிபரப்பில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கின்றேன். நேயர்களே, ஒரு சிறு ஜபத்தோடு நாம் தேவ செய்திக்குள் கடந்து செல்லலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட நீர் பேசுங்க. விசேஷமா இந்த நாளிலும் கூட தேவ செய்தியை கேட்கக்கூடிய அனைவரையும் கர்த்தனீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் கேட்கிற எங்கள் பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இன்று என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு தெரிந்தும் தெரியாமலும், நோன் அண்ட் அன்னோன். அநேக நேரங்களில் ஒரு காரியத்தை குறித்து நமக்கு தெரியும், ஆனால் அதை எப்படி செய்வது என்று தெரியாமல் இருக்கலாம். நாம் சொல்ல வேண்டுமென்றால், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான ஜனங்களுக்கு இயேசு கிறிஸ்து யார் என்று தெரியும். ஆனால் இயேசு கிறிஸ்து அவர் என்ன செய்தார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய வல்லமைகள் என்ன, அவரால் என்னென்ன செய்ய முடியும் என்பது அநேகர்களுக்கு தெரியாது. நம்முடைய வாழ்க்கையில் கூட அநேக விஷயங்கள் தெரிந்திருக்கும், தெரிந்தும் அந்த விஷயத்தை குறித்ததான ஆழமான கருத்து தெரியாமல் இருக்கும். அப்படிப்பட்ட ஒருவரைத்தான் அந்த நாளில் கூட நாம் படிக்க இருக்கிறோம். ராகாப் என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணை குறித்து நாம் படிக்க போகின்றோம். இந்த ராகாப் என்று சொல்லக்கூடிய இந்த பெண் தேவனை குறித்து அவள் அறிந்திருந்தாள், ஆனால் முழுவதுமாக அவள் தெரியாமல் இருந்தாள். ஆனால் நாட்கள் செல்ல செல்ல, வருடங்கள் செல்ல செல்ல அவரை தெரிந்து கொண்டாள் என்று நாம் பார்க்கிறோம். 1 பேதுரு 2:3 நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருங்கள். இங்கே வேதம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது, நீங்கள் வளரும்படி, நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே வளர வேண்டும். நீங்கள் வளர வேண்டும் என்றால், புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல வளர வேண்டும் என்றால், திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். அதாவது நீங்கள் கர்த்தருக்குள் வளர வேண்டும், கிறிஸ்துவுக்குள் வளர வேண்டும், தேவனை குறித்த அறிவில் நீங்கள் வளர வேண்டும் என்றால் வாஞ்சையாய் இருக்க வேண்டும் என்ற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த ஒரு வாஞ்சையைத்தான் ராகாப் என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணுடைய வாழ்க்கையில் நம்மால் பார்க்க முடிகின்றது. அந்த வாஞ்சையோடு கூட அந்த பெண் தேவனை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வாஞ்சையோடு கூட இருந்தாள் என்று நாம் பார்க்கிறோம். ராகாப்பை குறித்து நாம் பேச வேண்டும் என்றால், ராகாப் என்று சொல்லப்படும் பொழுது நிச்சயமாகவே அநேகர்களுக்கு தெரிந்திருக்கும். இந்த ராகாப் யார் என்று பார்க்கும் பொழுது, அவள் ஒரு வேசியாக காணப்பட்டாள். அவள் வேசியின் தொழிலை செய்து வந்தாள் என்று பார்க்கிறோம். அவள் உடல் ரீதியாக அவள் நிச்சயமாகவே விரோதமான காரியங்களை செய்திருந்தாலும் அவளுடைய மனதது எப்படி இருந்தது என்று நாம் பார்க்கும் பொழுது, அது தேவனை அறிய வேண்டும், தேவனை தெரிந்து கொள்ள வேண்டும், தேவனிடத்தில் சேர வேண்டும் என்ற மிக பெரிய ஒரு போராட்டம் அவளுடைய மனதிலே சென்று கொண்டிருந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆகையால் தான் இந்த ராகாப் என்று சொல்லக்கூடிய இந்த வேசி அவள் ஒரு குழந்தையைப் போல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தேவனை குறித்து அவள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாள். இவருடைய வாழ்க்கையை நாம் நினைத்து பார்க்கும் பொழுது, 4 வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, மனுஷரால் தள்ளப்பட்டதையும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் வெளியேற பெற்றதுமாய் இருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும், எப்படி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மனுஷரால் தள்ளப்பட்டாரோ அவர் நமக்கு அனைவருக்குமே ஜீவனுள்ள கல்லாக இருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவை போல இந்த வேசி கிடையாது. அவளுடைய வாழ்க்கை நிச்சயமாகவே ஒரு பாவமான வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து பாவமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்து அவர் சிலுவை சுமந்தார் என்று பார்க்கிறோம், மனுஷர்களால் தள்ளப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த வேசி தன்னுடைய தொழிலே ஒரு பாவமான தொழிலாக இருந்தது. நிச்சயமாகவே ஜனங்கள் அவளை வெறுத்திருப்பார்கள், ஒதுக்கியிருப்பார்கள், தள்ளி வைத்திருப்பார்கள் என்று பார்க்கிறோம். இவளுடைய வாழ்க்கை இப்படி இருந்தது. ஆனால் இவளுடைய மனதிலே தேவனை குறித்ததான அறிவு இருந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, இன்று அந்த அறிவு தான் நமக்கு மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். இன்று நாமும் ராகாப்பை போல நம்முடைய வாழ்க்கையில் கூட இன்னும் மனமாறாதவர்களாக இருக்கிறோம். அந்த ராகாப் மனமாறின பிறகு அவருடைய வாழ்க்கையில என்ன நடந்தது என்ற ஒரு பெரிய சாட்சியை வேதாகமத்தில் சொல்லப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இன்று அதை தான் நாம் என்ன செய்ய போகிறோம் என்று பார்க்கும் பொழுது நாம் தியானிக்க போகின்றோம். யோசுவா 2 வசனங்கள் 1-6 நாம் வாசிக்கும் பொழுது இங்கே அநேக கதைகள் சொல்லப்பட்டு இருக்கிறதை நாம் பார்க்கலாம். இதில் நாம் வாசிக்கும் பொழுது, நூனின் குமாரனாகிய யோசுவா சித்திமிலிருந்து வேவுக்காரராகிய 2 மனுஷரை ரகசியமாய் வேவு பார்க்கும்படி அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தையும் எரிகோவையும் பார்த்து வாருங்கள் என்றான். அவர்கள் போய் ராகாப் எனும் பெயர் கொண்ட வேசியின் வீட்டுக்குள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள். இங்கே நாம் பார்க்கும் பொழுது, இந்த வேத வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, நிச்சயமாகவே யோசுவாவை நோக்கி கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்று பார்க்கும் பொழுது, நீங்கள் எரிகோ பட்டணத்தை கைப்பற்றப் போகிறீர்கள் என்று சொல்லியிருக்கிறதை பார்க்கிறோம். ஆகையால் இந்த எரிகோ பட்டணம் எப்படிப்பட்டது என்பதை குறித்து வேவு பார்க்கும்படியாக 2 மனிதர்களை யோசுவா அங்கே அனுப்புகிறார் என்று பார்க்கிறோம். அந்த 2 மனிதர்கள் அங்கே செல்கின்றார்கள். யாருடைய கண்களிலும் அகப்படாமல் இருக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு தேவைப்படுகின்றது. வேதம் சொல்கின்றது அவர்கள் யாருடைய இல்லத்திலே பாதுகாப்பு பெற்றார்கள் என்று பார்க்கும் பொழுது, ராகாப் என்று சொல்லக்கூடிய ஒரு வேசியின் வீட்டுக்குள் அவர்கள் பிரவேசித்து அங்கே தங்கினார்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறதை பார்க்கிறோம். 2 தேசத்தை வேவு பார்க்கும்படி இஸ்ரவேல் புத்திரரில் சில மனுஷர் இந்த ராத்திரியிலே இங்கே வந்தார்களா என்று எரிகோவின் ராஜாவுக்கு சொல்லப்பட்டது. அப்பொழுது எரிகோவின் ராஜா ராகா பண்டைக்கு ஆள் அனுப்பி, உன்னிடத்தில் வந்து உன் வீட்டுக்குள் பிரவேசித்த மனுஷரை வெளியே கொண்டு வா, அவர்கள் தேசத்தை எல்லாம் வேகு பார்க்கும்படி வந்தார்கள் என்று சொல்ல சொன்னாள். அந்த ஸ்திரீ 2 மனுஷரையும் கொண்டு போய் அவர்களை ஒழித்து வைத்து, மெய்த்தான் என்னிடத்தில் மனுஷர் வந்திருந்தார்கள், ஆனாலும் அவர்கள் எவ்விடத்தில் இருக்கிறார்களோ என்று எனக்கு தெரியாது. வாசலை அடைக்கும் நேரத்தில் இருட்டு வேளையிலே அந்த மனுஷர் புறப்பட்டு போய்விட்டார்கள். அவர்கள் எங்கு போனார்களோ எனக்கு தெரியாது. அவர்களை சீக்கிரமாய் போய் தேடுங்கள், நீங்கள் அவர்களை பிடித்து கொள்ளலாம் என்றால். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த ராகாப் நினைத்திருந்தால் இவர்களை காட்டி கொடுத்திருந்திருக்கலாம். இந்த 2 மனிதர்களையும் காட்டி கொடுத்திருந்திருக்கலாம். இஸ்ரவேல் ஜனங்களை காட்டி கொடுத்திருக்கலாம். இந்த 2 வேவு பார்க்க வந்தவர்களை காட்டி கொடுத்திருக்கலாம். ஆனால் இவள் என்ன செய்தாள் என்று நாம் பார்க்கும் பொழுது, அவர்களை மறைத்து வைத்தாள், ஒளித்து வைத்தாள் என்று பார்க்கிறோம். ராஜாவுக்கு அது தெரிய வந்து ராஜா ஆள் அனுப்புகின்றால், உன் இடத்தில் உன் வீட்டில் வந்தவர்கள் எங்கே, அவர்களை காண்பி என்று ஆள் அனுப்பும் பொழுது அவள் சொன்ன வார்த்தை உண்மைதான். அவர்கள் இங்குதான் வந்தார்கள், ஆனால் அவர்கள் இருட்டோடு இருட்டே எழுந்து கிளம்பி விட்டார்கள். அவர்கள் எங்கு சென்றார்கள் எங்களுக்கு தெரியாது என்று சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஏன் இந்த ஒரு காரியத்தை ராகாப் செய்ய வேண்டும், எதற்காக செய்ய வேண்டும்? ஏனென்றால் இந்த காரியம் ஒருவேளை ராஜாவுக்கு தெரிய வந்தால் ராகாப்பும் ராகாப்பை சேர்ந்த குடும்பமும் அவர்கள் நிச்சயமாகவே சங்கரிக்கப்படுவார்கள், மரித்து போய்விடுவார்கள், ராஜா கொலை செய்வார். ஆனால் இது அனைத்தும் தெரிந்திருந்தும் ஏன் ராகாப் இதை செய்தாள், எதற்காக செய்தாள் என்றது மிக மிக முக்கியமானதாக இருக்கிறது என்று பார்க்கிறோம். 2 அதிகாரம் 1-6 நாம் பார்க்கும் பொழுது வேகு பார்க்க வந்த மனிதர்களை அவள் ஒழித்து வைத்தாள். யோசுவா 2 அதிகாரம் 8-11 பார்க்கும் பொழுது மெய்தேவனை குறித்து சாட்சி கொடுத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. 8 வசனத்தை நான் வாசிக்கின்றேன். அந்த மனுஷர் படுத்து கொள்ளும் முன்னே அவள் வீட்டின் மேல் அவர்களிடத்திற்கு ஏறி போய், கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும், உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும், உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லோரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். நீங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட போது கர்த்தர் உங்களுக்கு முன்பாக சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும், நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமரோயன் 2 ராஜாக்களாகிய சீகேனும் ஹோகும் செய்ததையும் கேள்விப்பட்டோம். கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இப்போது நான் உங்களுக்கு தயவு செய்தபடியினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்திற்கு தயவு செய்யவும் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு, நீங்கள் என் தகப்பனையும் என் தாயும் சகோதரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடு வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்பும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால். இங்கே நாம் பார்க்கும் பொழுது 8-11 நாம் வாசிக்கும் பொழுது மெய்தேவனை குறித்த ஒரு சாட்சியை இங்கே இவள் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். இஸ்ரவேலின் தேவனை குறித்த ஒரு சாட்சியை இவள் இங்கே சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். சற்று சிந்தித்து பாருங்கள். தேவன் சிவந்த சமுத்திரத்தை 2 பிளந்து இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தினார். அவர் அற்புதமான காரியத்தை செய்தார். நிச்சயமாகவே அந்த தேசத்தின் குடிகள் அல்லது அங்கே சுற்றியிருந்த அநேகர்களுக்கு தெரிந்திருக்கும். அப்படித்தான் எரிகோ ஜனங்களுக்கும் தெரிந்திருந்திருக்கிறது. ஆனால் அந்த எரிகோ ஜனங்களுக்கு தெரிந்த அந்த ஒரு காரியம் இந்த வேசிக்கும் தெரிந்திருந்தது. ஆனால் இந்த வேசி அதை முழுவதுமாக விசுவாசித்தாள் என்று பார்க்கிறோம். முழுவதுமாக விசுவாசித்து அதை அவள் நம்பினாள் என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, அவள் சொல்கின்றாள், நீர் உம்முடைய தெய்வமே வானத்திற்கு மேலான தெய்வம், அவர் ஒருவரே பரலோகத்தின் தெய்வம் என்று அவள் சாட்சி கொடுக்கக்கூடிய ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அவளுக்கு தெரிந்தது கொஞ்சம்தான், ஆனால் தெரிந்த அந்த கொஞ்சத்தில் அவள் விசுவாசத்தோடு இருந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. அவள் தெரிந்தும் தெரியாமலும், எப்படி நாம் சொல்ல வேண்டும் என்றால், மெய் தேவனாகிய அந்த தேவனை குறித்து அவள் முழுவதுமாக தன்னுடைய ஜீவனை கொடுக்கும்படி அவள் ஒப்பு கொடுக்கவில்லை. அவரை குறித்து இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளவில்லை. அவள் கேள்விப்பட்டதே அவருடைய இருதயத்தில் ஒரு விசுவாசமாக கிரியையாக நடந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. 14-14 நாம் வாசிக்கும் பொழுது அவள், என்னையும் என்னுடைய குடும்பத்தாரையும் நீங்கள் ரட்சிக்க வேண்டும் என்று வந்த அந்த 2 நபர்களிடம் அவள் கேட்கக்கூடியதை பார்க்கிறோம். நிச்சயமாகவே இந்த தேசத்தை உங்கள் தேவன் அழைத்து விடுவார் என்பது எனக்கு தெரியும். ஆனால் எங்களை நீங்கள் ரட்சிக்க வேண்டும், எங்களை நீங்கள் பாதுகாக்க வேண்டும் என்று அவள் கேட்ட அந்த ஒரு காரியத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, யோசுவா 2:17-21 அங்கே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய வசனங்களை நாம் வாசிக்கலாம். அப்பொழுது அந்த மனுஷர் அவளை நோக்கி, இதோ நாங்கள் தேசத்துக்குள் பிரவேசிக்கும் போது நீ இந்த சிவப்பு நூல் கயிற்றை எங்களை இறக்கிவிட்ட ஜனநிலை கட்டி உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் சகோதரர்களையும் உன் தகப்பன் குடும்பத்தார் அனைவரையும் உன்னிடத்தில் உன் வீட்டிலே சேர்த்துக்கொள். இல்லாவிட்டால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாய் இருப்போம். எவனாயிலும் உன் வீட்டு வாசலிலிருந்து வெளியே புறப்பட்டால் அவனுடைய இரத்த பலி அவன் தலையின் மேல் இருக்கும். எங்கள் மேல் குற்றம் இல்லை. உன்னோடு வீட்டில் இருக்கிற எவன் மேலாகிலும் கை போடதாயாகில் அவனுடைய இரத்த பலி எங்கள் தலையின் மேல் இருக்கும். நீ எங்கள் காரியத்தை வெளிப்படுத்தினாயானால் நீ எங்கள் கையில் வாங்கின ஆணைக்கு நீங்களாயிருப்போம் என்றார்கள். அதற்கு அவள், உங்கள் வார்த்தையின்படியே ஆக கடவுது என்று சொல்லி அவர்களை அனுப்பிவிட்டால் அவர்கள் போய்விட்டார்கள். பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜனலிலே கட்டி வைத்தாள். பிரியமானவர்களே, சற்று சிந்தித்து பாருங்கள். இவள் கேட்கிறாள், எனக்கு பாதுகாப்பு கொடுங்கள் என்று கேட்ட மாத்திரத்திலே யோசுவா 2:17-21 வாசிக்கும் பொழுது அந்த 2 மனிதர்கள் சொன்ன ஒரு காரியம், உங்களுக்கு நான் பாதுகாப்பு கொடுக்கிறேன், ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்று பார்க்கும் பொழுது எங்களை இறக்கிவிட்ட அந்த ஜன்னலிலே நீ வந்து ஒரு சிவப்பு கயிறை, நான் கொடுக்கக்கூடிய சிவப்பு கயிறை கட்டி இருக்க வேண்டும். அப்பொழுது நீ கட்டி வைக்கும் பொழுது நாங்கள் இந்த தேசத்தை கைப்பற்ற வரும் பொழுது அந்த நூலை பார்த்து உன்னையும் உன்னில் உள்ள உன்னுடைய குடும்பத்தையும் நாங்கள் ஒன்றுமே செய்ய மாட்டோம். ஆனால் உனக்கு பிரியமானவர்கள், உன்னுடைய சொந்தக்காரர்கள் அனைவருமே அந்த வீட்டிற்குள் தான் இருக்க வேண்டும். யாரும் வெளியே பிரவேசிக்க கூடாது. ஒருவேளை யாராவது வெளியே பிரவேசித்தால் அவருடைய தலை மரித்து போய்விட்டார்கள் என்றால் அதற்கு நாங்கள் பொறுப்பாக இருக்க மாட்டோம் என்று சொல்லக்கூடியதை இங்கே பார்க்கிறோம். இதை சொன்ன மாத்திரத்திலே அந்த இரண்டு நபர்கள் சென்று விட்டார்கள். ஆனால் வசனம் சொல்கின்றது, அவள் அன்று இருந்து அந்த ஜனலிலே அந்த கயிறை கட்டி வைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அந்த சிவப்பு நூலை கட்டி வைத்தாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இந்த சிவப்பு நூல் எதை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது இரட்சிப்பை குறிக்கத்தக்கதாக இருக்கிறது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. எப்படி அந்த பத்தாம் வாதையிலே தேவன் சொன்னாரோ, உங்களுடைய சுவற்றிலே நீங்கள் வந்து அந்த ரத்தத்தின் சாயத்தை நீங்கள் பூச வேண்டும் என்று சொன்னது போல, இந்த இடத்துல கூட ஜனனிலே அந்த சிவப்பு நூலை கட்டி வைக்கும்படி சொல்ல இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, இவள் தெரிந்த அந்த காரியத்தில் உண்மை உள்ளவளாக இருந்தாள் என்று பார்க்கிறோம். அவ்வாறு உண்மை உள்ளவளாக இருக்கும் பொழுது கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து அவளையும் அவள் குடும்பத்தையும் பாதுகாத்தார் என்று பார்க்கிறோம். இவளுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்கக்கூடிய அநேக பாடங்கள் இருந்தாலும் நான்கு பாடங்களை ராகாப் என்று சொல்லக்கூடிய வேசியின் வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம். நாம் நிச்சயமாகவே இவள் வேசியாக இருந்தாலும் மனமாறி தன்னுடைய ஜீவனை கர்த்தருக்கென்று கொடுத்ததை நம்மால் பார்க்க முடிகின்ற பிரியமானவர்களே, இன்று நாமும் அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட எத்தனை போராட்டங்கள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை துன்பங்கள் வந்தாலும் நம்மை ரட்சிக்க கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நாம் அவரை விட்டு எவ்வளவு தூரம் வலுவிலகி சென்றாலும் நம்மை மீட்கும்படி அவருடைய கரம் நம்மோடு கூட இருக்கிறது. அதை நாம் ஒருபோதும் மறந்து போய்விடக்கூடாது. பிரியமானவர்களே, நான் வாசிக்கிறேன் எபிரேயர் 11:31 வசனம். விசுவாசத்தினாலே ராகாப் எனும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்படியாதவர்களோடு கூட சேதமாகாதிருந்தால். இங்கே நாம் பார்க்கும் பொழுது இந்த வயத வசனம் சொல்கின்றது, எபிரேயர் 11 விசுவாச வீரர்களுடைய பட்டியல் சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆபிரகாமை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, நோவாவை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது. பெரிய பெரிய விசுவாச வீரர்களுடைய பட்டியலிலே ராகாப் உடைய பெயரும் வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்படி என்றால் அவளுடைய விசுவாசம் எவ்வளவு பெரியது என்பதை சற்று சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒரு தருணத்திலே நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, வேதம் சொல்கின்றது, அவள் விசுவாசித்தால் ராகாப் எனும் வேசி வேவுக்காரரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொண்டு கீழ்படியாதவர்களோடு கூட சேதம் ஆகாதிருந்தால். நாம் பார்க்கும் பொழுது அவ்வளவு பெரிய ஒரு விசுவாச இங்கே ராகாப் என்று சொல்லக்கூடிய ஒரு வேசி வெளிப்படுத்தியதை பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட கடுகளவு விசுவாசம் இருந்தால் நாம் மலைகளை பேர்க்க முடியும் என்று வேதம் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். சரி, ராகாப்புடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாடம், முதல், அவளின் விசுவாசம் அவளை ரட்சித்தது. இரண்டாவது, அவளின் குடும்பத்தை ரட்சித்தது. அவள் மாத்திரம் ரட்சிக்கப்படவில்லை, அவளுடைய குடும்பத்தையும் அவளுடைய விசுவாசம் ரட்சித்தது என்று நம்மால் பார்க்க முடிகின்றது. யோசுவா 6:23 பார்க்கும் பொழுது அவளுடைய குடும்பம் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பிரியமானவர்களே, யோசுவா 6:17 நாம் வாசிக்கும் பொழுது, 17 நாம் வாசிக்கும் பொழுது, அங்கே அநேகர்கள் எரிகோ பட்டணத்திலே மரித்து போய்விட்டார்கள், ஆனால் ராகாப் மாத்திரம், அவளுடைய குடும்பம் மாத்திரம் ரட்சிக்கப்பட்டதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷம் உலகமெங்கும் இருக்கிறது. மெய் தேவனுடைய சுவிசேஷம் உலகமெங்கும் இருக்கிறது. ஆனால் எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார்கள்? வேதம் சொல்கின்றது, எத்தனை பேர் அவரை ஏற்றுக்கொண்டார்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார் என்று யோவான் 1:12 நாம் வாசிக்கிறோம். அப்படி என்றால் இந்த உலகத்திலே இயேசு கிறிஸ்துவை குறித்து எல்லாருக்கும் தெரியும். இயேசு கிறிஸ்துவா, அவர் இந்த பூமிக்கு வந்தவர், அவர் மரித்தார். இன்று அநேக தொலைக்காட்சிகள் கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்கின்றார்கள். பாட புத்தகத்தில் கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து வருகிறது. ஏன் சில நேரங்களில் சினிமாவில் கூட இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரிந்தது தெரியாமலும் இருக்கிறதை பார்க்கிறோம். தெரிந்தும் தெரியாமலும் இருக்கக்கூடிய ஜனங்களாக அநேகர்கள் நாம் இருக்கிறோம். பிரியமானவர்களே, ஆனால் இந்த ராகாப் என்று சொல்லக்கூடிய இந்த பெண் தேவனை குறித்து அவள் தெரியாமல் இருந்தாள். அவள் தெரிந்தது சற்று மாத்திரமே இருந்தது, தெரிந்தும் தெரியாமலுமாக இருந்தது. ஆனால் அதை அவள் முழுவதுமாக விசுவாசித்து இதுதான் சரி, இதுதான் நான் செய்வேன் என்ற ஒரு தீர்மானம் எடுத்த பொழுது அவருடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றம் வந்ததை நம்மால் பார்க்க முடிகின்றது. அது மாத்திரமல்ல, யோசுவா 6:25 வாசிக்கும் பொழுது இந்த ராகாப் என்று சொல்லக்கூடிய இந்த பெண்ணை அவர்கள் மீட்டு தங்களுடைய இடத்திற்கு அழைத்து செல்கின்றார்கள். அப்பொழுது இந்த ராகாப்புக்கும் தங்கும்படி ஒரு இடம் கிடைக்கிறதை பார்க்கிறோம். எவ்வளவு பெரிய சிலாக்கியம் இந்த பெண்ணுக்கு கிடைத்தது என்று பார்க்கிறோம். இவளுடைய வாழ்க்கை பாவமான வாழ்க்கையா இருந்திருக்கலாம், இவளுடைய எண்ணங்கள் பாவமான எண்ணங்களா இருந்திருக்கலாம். ஆனால் அவளுடைய சிந்தனை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த தேவனை குறித்து அவர் கேள்விப்பட்டு அவள் நிச்சயமாகவே தேவன் என்னை ரட்சிப்பார் என்ற நம்பிக்கையோடு தன்னை ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இன்று உங்களுடைய வாழ்க்கையில் கூட இயேசு கிறிஸ்துவை உங்கள் சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஒப்பு கொடுக்கின்றீர்களா? இயேசு கிறிஸ்துவை பார்த்து கேட்கக்கூடிய ஒரு காரியம், என்னில் நீ விசுவாசமாய் இருந்தா நீ பெரிய பெரிய காரியத்தை உன் வாழ்க்கையிலே செய்ய வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். ஆம், இயேசுவிடம் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுப்போம். ஒருவேளை இதுவரை அவரை குறித்து நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம், தெரிந்தும் தெரியாமல் இருந்திருக்கலாம், தெரியாத காரியங்கள் அநேகமாக இருந்திருக்கலாம். இப்பொழுது நம்மை நாம் ஒப்பு கொடுப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, கிறிஸ்து இயேசுவை அறிகின்ற அறிவிற்காக நான் எல்லாவற்றையும் குப்பை என்று எண்ணுகிறேன். ஆம், இந்த உலகத்தை நாம் வெறுத்து கிறிஸ்துவை நாடுவோம். ஜெபம் செய்வோம். நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, இந்த நேரத்தை தந்த கிருபைக்காக ஸ்தோத்திருக்கிறேன். இந்த செய்தியை கேட்ட அனைவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அவர்களோடு கூட கர்த்தர் நீர் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்பா, இதோ விசேஷமாக என் ஆண்டவர் இந்த செய்தியை கேட்டவருடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வராங்க. இயேசுவின் நாமத்தினால் கேட்டும் எங்கள் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் தயவாய் என்னிடம் தொடர்பு கொள்ளலாம். என்னுடைய தொலைபேசி எண் 8073992146. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
என்ன நேயர்களே, இன்றைய செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் நம்புகிறோம். மேலும் வேதத்தை தெரிந்து கொள்ள எங்களை தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 1-800-333-2231. எங்கள் இமெயில் முகவரி bible@awr.org.
எங்கள் போஸ்டல் முகவரி அட்வென்டிஸ்ட் மீடியா சென்டர், போஸ்ட் பாக்ஸ் 1446, புனே 411037, மகாராஷ்டிரா, இந்தியா.
இமெயில் வாயிலாக தொடர்பு கொள்ளலாம். இமெயில் முகவரி tamilrsamc@sudadvenTIST.org.
நான் அலந்தாஸ்
மற்றும் நான் ஸ்டெல்லா கலைமணி உங்களிடமிருந்து விடை பெறுகின்றோம்.
மீண்டும் எங்களுடைய அடுத்த ஒலிபரப்பில் உங்களுடைய குடும்பத்தோடும் நண்பர்களோடும் கூட கலந்து கொள்வீர்கள் என்று நம்புகிறோம். அதுவரை கூட இணைந்திருங்கள். வாழ்த்துக்கள் கூறி விடை பெறுகின்றோம்.